உள்ளவனும் கூடத்தில் உத்தமனும் திறனில் உறுதியாக கள்ளறியான்படும் தொடர்புக்கு இடைப்படுத்தி தருகன் பார்த்த கள்ளவனை பசுபோத கவலமடைகளைத்தும் கருணையினும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து ஒருவன் நிகழ்த்தியிருப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் மேலும் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொந்த தொகை முன்படைத்த திருவாளர் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். கூழியர் ஹோன் வெப்பொழித்த புகழியர் ஹோன் கடல் போற்றி ஆழிமசை கண்மதற்கு நடைமுறையான அறிவோற்றி வாழி திருநாவலூர் அந்தமன் புலம்போற்றி உரிமை திருவாதிபுரம் திருக்காள் இல்லாமல்ல முருக பெருமானுடைய திருவருள் நாளை கூடியிருக்கின்ற அடியார் திருப்பத்தம் அவருடைய பொன்னார் திருவடிய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோட்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒழுகத்து சுவாமியுடைய திருக்கோயிலில் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தருகின்ற மாணிக்கவாச அரவணையை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியத்தினுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கம் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே தனியான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த 19வது பாடல் ஒவ்வொருவரும் படித்து இன்புறக்கூடிய அத்துணை அற்புதமான பாடல். சித்தர் வாக்காக அமைந்த அற்புதமான நிலை அண்ணாமலை. அண்ணாமலை நம்ம ஞானசம்பந்த பெருமான் முழுமையாக அதனுடைய அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையினுடைய தாக்கம் எவ்வாறு பல பேருக்கு பல அனுபவங்கள் இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதிலே ஒரு முக்கியமான ஒரு கொள்கை நம்முடைய நமச்சிவாயம். முக்கோணமாக முளைத்த மலை முண்டகன் மால் அக்கோடு நாகம் அணிந்த மலை. அதுதான் நம்ம அந்த மூன்று பேரனுடைய அந்த முதுகுத்தண்டு என்பதாக சொல்லியும் இந்த முக்கோணமாக முளைத்த மலை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். அதுதான் வந்து திரிகோண மலைக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன். இது நம்ம வந்து உணர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு இதை அமைத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய நமச்சிவாயர். அப்படி முக்கோணமாக முளைத்த மலை சாதாரண வாக்கு அல்ல, அது மிக மிக ஆழ்ந்து உணர வேண்டிய ஒரு வாக்கு முக்கோணமாக முளைத்த மலை என்ற அந்த வாக்கு. அதை ஓரளவுக்கு நாம தெரிந்த அளவுக்கு நம்ம பொருள் பார்த்தோம். முக்கோணம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த முக்கோணத்தினுடைய தன்மையையும் முக்கோணம் ஏன் எவ்வாறு அது அமைந்தது அது ஸ்ட்ரக்சரும் கூட சொல்ற அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மூன்று எலும்பு கூடில் அமைந்த ஸ்ட்ரக்சர். அதே போல திரிகோண மலையும் இன்று வரையிலும் அந்த திரிகோண மலையினுடைய முழுமையான அனுபவம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை விரித்து நாம் காண பெருமான் திருவருள் கூட்ட வேண்டும். ஏன்னா திரிகோண மலை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கங்களை உடைய மலையாக விளங்குவது திரிகோணம். அப்படி அந்த திரிகோண மலையினுடைய சிறப்பும் அங்கே இருக்கக்கூடிய கல்லால மரத்தினுடைய அற்புதமான தன்மையும் பாறையிலிருந்து அப்படி முளைத்து வருகின்ற அந்த மரம் அப்பா போயிட்டு வந்தாங்க அற்புதமாக அங்கே. அது இலங்கை பயணத்தை பற்றி நாங்க பேசிட்டு இருந்த பொழுது மணி 2 ஆச்சு 2.5 ஆச்சு 3 ஆச்சு. ஏன்னா அப்படி அந்த திரிகோண மலையை பார்க்க பார்க்க அது நிழற்படத்திலே பார்க்கின்ற பொழுதே அவ்வளவு அனுபவத்தை அது கொடுக்கிறது என்பதாக சொன்னால், நேராக பார்த்தால் எப்படி அந்த அனுபவம் இருக்கும், கல்லிலிருந்து கீழிருந்து அந்த ரூட்டே பார்க்க முடியல சார். எல்லா பக்கத்திலிருந்தும் அதனுடைய போட்டோ எடுத்திருக்காங்க, ஆனா கீழிருந்து அது எங்கே தொடங்குது அப்படின்னு திருவண்ணாமலை அந்த கல்லால மரத்தினுடைய அற்புத சிறப்பு அந்த ஆலமரம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாய்ந்த மலை திரிகோணமலை. திரிகோணமலை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அது 3D அந்த மலை இருக்கின்ற அந்த அமைப்பும் ஒவ்வொரு பக்கமும் அந்த மலையினுடைய அமைப்பும் பார்க்கின்ற பொழுது சிந்தனைக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற ஒரு மலையாகும். அந்த மலை வந்து கீழே போகின்ற அந்த ரோடு போட்டு என்ன ஆச்சு, மலை வந்து உண்மையிலேயே மலை ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மலைதான், ஆனா இவங்க அந்த சாலரம் மாதிரி ரோடு போட்டு போய் அங்க இறங்குகின்ற பொழுது பெருமான் அந்த மேல்தட்டில இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நேரா அது உண்மையிலேயே கடல்ல பின்னாடி பார்க்கின்ற பொழுதுதான் தெரியுது அது கடல் கீழே இருந்து எவ்வளவு உயரத்திலே அது இருக்கிறது என்பதாகிய பல நுணுக்கங்களும் பல சிறப்பும் உடையது திரிகோணமலை. அப்படி அந்த திரிகோணமலை அண்ணாமலை இந்த இரண்டும் நம் வாழ்நாளிலே ஒரு முறை கண்டு தரிசிக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்த நிலையிலேயும் அற்புதமான அனுபவ நிலையிலேயும் இது நாம் குளத்திலே கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை வைத்து அது மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ பெருமான் வச்சிருக்கிறார். அப்படி அந்த திரிகோணமலை பற்றியும் அண்ணாமலையையும் தரிசனமும் நமக்கு வந்து கிடைத்த ஒரு பேரு. இப்படி ஒரு மலை இருக்கிறது என்பதாக எண்ணி வழிபாடு செய்தாலே புண்ணியம் என்பது நாவுக்கரசருடைய வாக்கு. தலத்திற்கு போவேன், தலத்தினுடைய பெயரை இங்க இருந்தே சொல்லு போதும் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நால்வர் பெருமக்கள். அப்படி அந்த திரிகோணமலையை இங்கிருந்தே வணங்கி பெருமான் அங்கே அழைத்து செல்லுமாறு ஒரு விண்ணப்பத்தை பெருமான் திருவடியில் வைத்து திருநாவுக்கரச பெருமான் மிக அற்புதமான ஒரு இன்பத்தை நமக்கு சொல்லுகின்றார். திருநேரிசையிலே பொது என்பதாகிய ஒரு தலைப்பில் மெய்மையாம் உழவை செய்து என்ற
பகுதி வரும். அது வந்து அதே பகுதியிலே, அந்த பொது பகுதியிலே முதல் பாடல் இந்த இறைவனை பற்றிய சிந்தனையும் இறைவனை பற்றிய எண்ணங்களும் அது வந்தது என்பதாக சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு ஆசை வரணுமா? இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை வணங்குவதற்கு ஒரு எண்ணமும் ஒரு ஆசையும் வந்துருச்சுன்னு சொன்னாலே யார் இந்த கரெக்ட் பாத், நல்ல ஒரு திசையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம், இறைவன் திருவருள் நம்மை செலுத்துகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நான் அது இல்லாம கொஞ்ச நாள் இருந்துட்டேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் நான் சொல்றேன் கேள் என்பதாக சொல்லி ஒரு பாடல் அமைக்கிறார். வாழ்வுக்கான நெறி வாழ்க்கை நெறி என்பதாகவும், சிவத்தை வழிபடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான நிலை இல்லை, ஒரு சிவத்தினுடைய பெருமையை கேட்பதும் சிவத்தை வழிபாடு செய்வதும் என்பது இன்னைக்கு நேர்த்து வந்த தொடர்பு அல்ல இந்த உயிருக்கு, இது எத்தனையோ காலம் தவம் இருந்து பெற்றது என்பதாக நாவுக்கரசு பெருமான் நமக்கு இந்த வாழ்வு நெறியை உணர்த்துகின்ற ஒரு திருப்பாடல். மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன். இந்த ஒரு பாடல் நீங்க வந்து ஆழ்ந்து பெருமானுடைய திருவடியில வச்சு சிந்திச்சீங்கன்னா போதும். 483 பக்கம் திரு தனி திருநெரிசை என்று சொல்லக்கூடிய 4 திருமுறை திருப்பாடல் முதல் பாடலிலே சொல்லுகின்றார். அவா என்று சொல்லக்கூடிய இந்த அவாவை பற்றி ஒவ்வொரு வரியிலேயும் அவா என்ற குறிப்பினையும் வைப்பார். அந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து
பாடலாம்.
பொருள் அல்லவற்றை பொருள்னு காட்டும், விபரீத உணர்வை தூண்டும். கை நமக்கு காலு தனு கரண போன போகலாம் கொடுத்துட்டார் பெருமான்னு சொன்னா இருள்ல ரொம்ப சிக்கி ஒண்ணுமே எல்லாம் செயலிட்டு இருந்தது. கருவி காரணம் எல்லாம் வந்தோடனே என்னாகும், மயக்க உணர்வு உண்டாகும். அந்த மயக்கத்தை பற்றி சொல்லுகின்றார், மருளவா மனத்தனாகி மயங்கினேன் மதியிலாதேன், இருளவா அறுக்கும் எந்த இணையடி நீழல் என்னும். பெருமானுடைய அந்த திருவடி இணையடி நீழலிலே அனுபவித்தவர் நவக்கரசபெருமான். மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, ஈசன் எந்தை இணையடி நீழல் என்பதாகிய நிலையிலே அதை அனுபவித்தவர் நவக்கரசபெருமான். அருள் அவா பெறுதல் இன்றி அஞ்சினேன் அலமந்தேற்கு. எப்பொழுது பெருமானுடைய திருவருள் கிடைக்கும், இந்த அருள் இந்த இருளையும் மருளையும் நீக்கிக் கொள்வது என்பதாக ஏங்கி இருந்தாரா? பொருளவா தந்தவாறே போது போய் புலர்ந்ததென்ற விடிவு காலம் கிடைச்சிருச்சு. எப்ப பெருமான் சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுது நான் என்ன ஆரம்பித்தனோ என்னுடைய வாழ்க்கை விடிவு காலம் ஆயிடுச்சு. அப்ப நமக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சு. உண்மையான விடிவு காலம் என்பது சிவத்தை எப்பொழுது வழிபாடு சிவத்தினிடத்திலே தொடங்குகின்றதோ அந்த காலம் நமக்கு விடிவு காலம். இருள் போய் அகன்றது, இருள் போய் அகன்றது, அவ்வளவுதான். இனி நமக்கு நல்ல காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தினுடைய சிறப்பும் இது. பெருமானே இப்ப எனக்கு கொடுத்தியேன்னு சொல்லி பெருமானிடத்திலே நன்றி தெரிவிக்கும் நிலையில சொல்ற. இந்த பெருமானுடைய திருவடியை எண்ணுவதும் சிவத்தை எண்ணுவதும் இதுல இன்னொரு பொருள் என்ன, சிவத்தை எண்ணுகின்ற நிலை என்பதாக சொன்னால் சிவத்தையே எண்ணுகின்ற நிலை, அதுதான் உண்மையான விடிவு காலம். சில பேர் சிவத்தையும் வழிபடுவார்கள், உண்டு, எல்லாத்தையும் வழிபடுவாங்க சிவத்தையும் வழிபடுவாங்க. சிவத்தை வழிபடுவது வேறு, சிவத்தையே வழிபடுவது வேறு. அடியார்கள் ரெண்டு வகை உண்டு, சிவத்தையும் வழிபாடு செய்கின்ற அடியார்கள் அப்படின்னு இருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் போவாங்க சிவபெருமானையும். எல்லா கோயில இருக்கக்கூடிய பெருமான் என்ன ஸ்டேஜ்ல ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்களோ அதோ அதே ஸ்டேட்டஸ்ல சிவபெருமானையும் வச்சிருந்தது.
புரட்டாசி மாசம்
புரட்டாசி மாசம் ஆமா. இப்ப அது தவறு இல்ல, அது வகை என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இன்னும் விடிவு காலம் வரலன்னு அர்த்தம். விடிவு காலம் என்பதாக சொல்லுவது ரொம்ப அற்புதமா சொல்றார் நாவுக்கரச பெருமான். அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் சிவத்தை வழிபடுவது அல்ல, சிவத்தையே வழிபடுவதுதான் வழிபாடு. அப்பொழுதுதான் நமக்கு விடிவு காலம் வரும். இதெல்லாம் கீழே இருக்கிறது. சிவம் ஒன்றுதான் திருமுதற் பொருள் என்பதாக சொல்லி சிவத்தையே வழிபாடு செய்கின்ற ஒரு நிலைதான் அப்பர் பெருமான் காட்டும் நிலை. அது சாதாரணமா வந்துடாது. இதுதான் பொருள், இதுதான் சிவம், இந்த சிவத்தோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படிங்கிற நிலை எப்போ வருதோ அந்த பொருள் மெய்ப்பொருளை காட்டுகின்ற நிலைக்கு எனக்கு கொடுத்தாயே இந்த பிறவியிலே என்பதாக சொல்லி பெருமான் திருவடியிலே வைக்கின்ற அந்த அற்புத விண்ணப்பத்தை நாம் முதலாக வைத்து திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய திரு இடைச்சுரத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பல பல செய்திகளை பல பல நிலைகளிலே இறைவனுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல். திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய திரு இடைச்சுர பதிகம் மற்றைய பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகங்களிலே ஒரு தனித்தன்மை வாய்ந்த பதிகமாக இந்த திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய பதிகம் அமைந்திருக்கின்றது. இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த இயல்பு என்பதை ஒவ்வொரு பாடலிலேயும் இவர் வண்ணம் என்பதாக அமைத்து காட்டி இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே, இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே பெருமானுடைய அந்த திருக்கூத்து தரிசனத்தையும் அந்த இயல்பிலே பார்த்து தரிசனம் செய்திருக்கிறார் திருஞானசம்பந்தர். ஒவ்வொரு பதியிலே செல்லுகின்ற பொழுதும் அந்த திருக்கூத்து தரிசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அங்கே இருக்கும். அங்கே நடராஜ பெருமானுடைய அந்த ஐந்தொழில் புரிகின்ற அந்த பெருமானுடைய அந்த ஒரு குறிப்பு ஒவ்வொரு பதிகத்திலேயும் எங்கேயாவது குறிச்சிருப்பார். இடைச்சுரத்திலே எங்கே குறிக்கின்றார் என்பதாக சொல்லுகின்ற போது ஆறாவது திருப்பாடலிலே பெருமானுடைய அந்த திரு நடன குறிப்பினை அங்கே அனுபவப்பட்டதை சொல்லுகின்றார். அனுபவ வாக்காக அங்கே வெளிவருவதை அங்கே குறிப்பிடுகின்றார். அப்படி இரண்டு திருப்பாடல்களை நாம் போன வகுப்பிலே சிந்தித்தோம். நடுவிருள் ஆடுவார் கொன்றையம் தாரர் சேற்றையல் மிளிர்வன கயலில வாழை. வாழை மீனும் கயல் மீன்களும் ரெண்டு சண்டை போட்டுக்குதான். இந்த ரெண்டும் சண்டை போட்டு இருக்கின்றத அங்க உட்கார்ந்துகிட்டு பெண் குரங்கு பாக்குதான். இந்த பெண் குரங்கு வந்து அப்படியே அந்த வாழை மீனும் கயல் மீன் ரெண்டும் சண்டை போடுறது. இது பார்த்து என்னதான் பாக்குறதுனாலயே இது கண்ணு சிவந்துருது, அந்த அளவுக்கு பாக்குது. இப்படி சண்டையா அப்படின்னு சொல்லி பாக்கு. அப்ப ஆண் குரங்கு வந்து இதெல்லாம் தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குரங்கு அதை அழைச்சிட்டு போற மாதிரியான ஒரு காட்சியை திரியடை சுரத்துல இரண்டாவது பாடல்ல சொல்றாரு. ரொம்ப அற்புதமா ஞானசம்பந்த பெருமான் இயற்கையிலே சிவத்தை காட்டி என்ற அந்த முறை ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதுவும் இயற்கை என்பதாக சொன்னால் அங்கே சிவத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எல்லா இடத்திலேயும் இருக்கும். அப்படி ஒவ்வொரு விலங்கிலேயும் அந்த சிவத்தினுடைய பிரதிபலிப்பை கண்டு அனுபவித்த நிலை இரண்டாவது திருப்பாடல். மூன்றாவது திருப்பாடலில் இருந்து நாம சிந்திப்போம். அவர் விரும்பி இருக்கக்கூடிய நிலை காணமும் சுடலையும் கற்படு நிலனும் காதலர். இப்படி இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் தீதிலர், தீதிலர்னு சொன்னார் பாருங்க, அது மிக அற்புதமான ஒரு வாக்கு. தீது இல்லாதது சிவம் ஒன்று மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த பொருளை எதுவை எடுத்துக்கொண்டாலும் எல்லா பொருள்களிலேயும் தீது உண்டு. அது உயிரே ஆகட்டும், உயிரிடத்திலேயும் தீமை உண்டு. தீமை இல்லாத ஒரே பொருள் சிவம். அதனால்தான் மணிவாசக பெருமான் அழுத்தம் திருத்தமாக கோயில் திருப்பதிகத்திலே அதை எடுத்து சொல்லுவார் மணிவாசக பெருமான். அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு இடம் எங்க எல்லாம் அழுத்தமா சொல்லுமோ அதெல்லாம் வந்து அந்த கோயில் திருப்பதிகத்திலே மிக குறைவிலா நிறைவு. சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம், சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல் நாம் எல்லாம் பாடி தீதில்லாதது சிவம் என்பதாக வெற்றி கொடி நாட்டும்.
எத்தனை கோடி கொடுத்தாலும் இறைவன் இயல்பு சொல்றதுக்கு இப்படி ஒரு பாடல் அஞ்சு கண்டத்திலையும் கிடையாது. இறைவன் சிவத்தினுடைய இயல்பை தீதிலா நன்மை திருவருள் குன்று என்பதாக சொல்லுகின்ற இந்த வாக்கு யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு மணிவாசக பெருமான் சொல்லி அமைக்கின்ற ஒரு அற்புதமான அனுபவம். ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆனை ஆனைன்னு வரும். ஏன்னா அங்க இருக்கிறது ஆனை திருச்சிராப்பள்ளி, அதனால ஆனை அப்படிங்கிற அந்த குறிப்பு பிள்ளையார் உச்சி பிள்ளையார். நன்று உடைய ஆனை தீயது ஆனைங்கிறது இல்ல ஆனை அப்படிங்கிற இலக்கண குறிப்பு தான். ஆனா இன்னொரு ஒரு நயமும் அதுல பாத்தீங்கன்னா ஆனை அப்படிங்கிற ஒரு சிறப்பு அதுல ஒளி குறிப்பு அந்த அற்புதமான நிலை. அப்ப தீயது இல்லான் என்பதாக சொன்னா தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமும் மணிவாசகரிடத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அப்படி தீமை இல்லாதது சிவம் ஒன்று மட்டும்தான் என்கின்ற ஒரு நிலையை நாம் புரிந்து கொண்டு சிவத்தினிடத்திலே நாம் ஒழுக வேண்டும் என்பதை மிக அற்புதமாக இதை ரெண்டு முறை சொல்லுவார் இந்த பாடல்ல. இதே வரி இன்னொரு இடத்திலேயும் இன்னொரு பகுதியிலேயும் வரும். தீதிலர் என்று சொல்லக்கூடிய காதலர் தீதிலர் என்பதாக கனல் மழுவாளர் அடுத்த பாடலையும் சொல்லியிருப்பார் திருஞான சம்பந்தபுரம். அப்படி தீதிலர் கனல் மழுவாளர் வானமும் நிலைமையும் இருமையும் ஆனார். வானம் என்பது மறுமை, நிலனும் என்பது இம்மை. இந்த ரெண்டு மை மறுமை அப்புறம் இம்மை இந்த ரெண்டுத்தையும் கொடுப்பாரா? வானமும் நிலைமையும் இருமையும் ஆனா ரெண்டுத்தையும் கவனிச்சுவார். யாரு இடச்சுரத்து பெருமான இடத்துல நீங்க போய் விண்ணப்பம் வச்சீங்கன்னு சொன்னா அவருடைய திருவடியை வணங்கினா இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த பிறவின்னு இருந்ததுன்னா ஹி வில் டேக்கர். எங்கேயாவது நல்ல சிவ குடும்பமாக சிவத்தை வழிபாடு செய்யக்கூடிய நிலையிலே நம்மை அங்கே பிறகு வைப்பார். இம்மையிலே நாம் பெறுகின்ற அனுபவங்கள் அத்தனையும் கவனிச்சுப்பார். இப்ப ரெண்டு மட்டும் இல்ல, இம்மையும் மறுமையும் மட்டும் சிவபெருமான் இல்ல, இது ரெண்டுத்தையும் கடந்த ஒரு மை இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் கடந்தது ஒண்ணு இருக்கு, இம்மை மறுமை. அப்புறம் மூணாவது என்ன? அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையேன்னு சிவபெருமான் பக்கத்திலேயே உட்கார வச்சுவார். பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டு அவருடைய இன்பத்தை கொடுக்கின்ற வள்ளலாக இம்மை மறுமை என்பதை வெளிப்படையாக சொல்லி அம்மை என்று சொல்லக்கூடிய நிலையை பொறுக்கக்கூடியது சிவம் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார். வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் சிவத்தினிடத்திலே வணங்குதல் என்பது அதாவது மூன்று நிலைகளிலே சிவத்தை தொழ வேண்டும். மனம் மொழி மெய் என்ற மூன்று. வணங்குதல் என்பது மெய்யினுடைய தொழில். வணங்குதல் வணங்க வேண்டும், வளைந்து வணங்க வேண்டும். அப்படி இந்த உடலை கொடுத்தது சிவம் என்பதை உணர்ந்து வணங்க வேண்டும். இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு அசைவும் சிவத்தினுடைய அசைவு. உயிர் வந்து அசையறது இல்ல, உயிருக்கு அசைக்கவும் தகுதி கிடையாது, அதற்கு எந்த விதமான நிலை இல்ல. ஒரு கையை அசைத்தாலோ ஒரு இமை அசை, அதனால இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்பது இமை அசைவது கூட சிவத்தினுடைய அசைவு என்பதை உணர்த்துவது அந்த வாசகம். என்னுடைய இமை அசைகின்றது என்பதாக சொன்னால் கூட அது சிவம் அசைக்கின்ற காரணத்தினால அசைது. உயிர் என்பது வெறும் அப்படியே இருக்கிற உயிர் தான், உள்ளுக்குள்ள இருந்து சிவம் எல்லாத்தையும் செய்யுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கின்ற சிவம் செய்வது என்பதை யாரும் உணர்றது இல்லை. அது எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது சிவமானது தன்னுடைய அந்த நிலையை குருவாக வந்து உணர்த்துகின்றது பக்குவ ஆன்மாக்களுக்கு என்பதாக சொல்லும். அப்படி சிவத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் தான் நம்முடைய அசைவு என்பதை உணர்த்துகின்ற நிலையிலே மனம் வாழ்த்துவது இந்த வாய். வாழ்த்துதல் வாழ்த்த வாய் என்பதாக சொன்னால் வாழ்த்துதல் இறைவனை வாழ்த்துவதற்குத்தான் வாய். மித்த நேரத்தில்னா அதுக்கு பேர் வாய் கிடையாது, ஊமை. ஊமைதான் நம்ம. இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் வாய் இருக்கு, என்ன மிருகத்துக்கு வாய் இல்ல? எல்லா மிருகமும் வாயை பயன்படுத்துது, நாமளும் பயன்படுத்துறோம். என்ன வேறுபாடு என்பதாக சொன்னால் வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் வேறுபாடு. அப்படி சிவத்துக்கு உரிய பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பதாக அப்பர் பெருமான் நமக்கு சொன்ன நிலையிலே வாழ்த்துதல் என்பதாக சொன்னா வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்பதாக உணர்ந்து அவனை வாழ்த்த வேண்டும் என்பதை இங்கே குறிப்பாக சொல்லி நாணமும் புகையொளி விரையோடு கமழ நலிர்பொழில் இளமங்கை மன்னிய பாங்கர் ஏனமும் பிணையலும் எழுதுகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன என்பதாக சொல்லி அங்கே நாணம் என்பது ரெண்டு சுழி, அது வந்து கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாணம். புகை ஒளி விரையொடு கமழ அது எல்லாம் அந்த வாசனையானது இடைச்சுரத்திலே உண்ண வேண்டும்.
அப்படி ஏனமும் பிணைகள் பெண்மான் எழுதிகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன என்று பெருமானுடைய அந்த வண்ணத்தை ஏனமும் பிணைகளும் எழுதிகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன என்பதாக அமைத்து நான்காவது திருப்பாடல்
சிந்திக்கும். வழிபாடு செய்ய வேண்டும். கால்களால் பயன் என் கரைகண்டன் உரைகோயில் கோகரணம் சூழா கால்களால் பயன் என் என்பதாக சொல்லி கால் இருப்பதனுடைய பயன் சிவத்தினுடைய தலங்களை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புத நெறியை காட்டி அமைந்த நிலையிலே விடமணி மிடற்றனர் பெருமானுக்கு மணிகண்டர் என்று சொல்லக்கூடிய திருநாமம் அற்புதமான திருநாமம். இந்த விடமணி கண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாகம் பாம்பு என்ன செய்யும், அது நஞ்சை வந்து யூஸ் பண்ணாது ரொம்ப நாளைக்கு. அப்படி பயன்படுத்தாத நஞ்சு என்ன ஆகும், திரண்டு 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 அந்த நஞ்சு தான் மாணிக்கமாக மாறும். மாணிக்க மணி என்பது அந்த பாம்பினிடத்திலே வருகின்ற அந்த மணி வேற ஒன்றும் இல்லை, அது நஞ்சுதான். நஞ்சானது மாணிக்கமாக மாறுகின்ற அந்த மணியாக மாறுகின்ற தன்மை உண்டு. அது போல சிவம் நஞ்சை எடுத்து போட்டார், உள்ளுக்குள்ள நின்றுச்சு. ஆனா அந்த நஞ்சு திரண்டு 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 அந்த கண்டத்தில அந்த நஞ்சு மணியாக இருக்கிறது. இப்ப அது நீல மணி, ப்ளூ டைமண்ட். விடமணி மிடற்றின, கழுத்துல இருக்கிற நஞ்சு இப்ப மணியா இருக்கு. அது அப்படியே பெருமான் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. சரி, கழுத்துல இருக்கக்கூடிய நஞ்சுதான் மணியா அப்படின்னா மணிவாசக பெருமானுக்கு இல்ல இல்ல, கழுத்துல இருக்கிறது மணி, ஆனா அந்த சிவமே எனக்கு மணின்னு. இது இவர் கழுத்துல வச்சிருக்கிறார் இந்த மணி, அந்த நீல கண்டமாக இருக்கக்கூடியது.
ஆனா நான் எங்க திரும்ப வச்சிருக்கிறேன், எங்க சிவமாகிய மணிய என்னுடைய சிந்தையிலே வைத்த சிகாமணின. இதை விட வேற ஒரு டைமண்ட் வேணுமா நமக்கு? இதை விட ஒரு மணி நமக்கு வேண்டுமா? அதை எங்க வைக்க வேண்டும் சொன்ன, அதை சிந்தையிலே வைக்க வேண்டும், என்னுடைய சிந்தையிலே வைத்த சிகாமணி என்பதாக திருக்கழுகுன்ற பதிகத்திலே பதிவு செய்கின்ற இந்த வாக்கிற்கு ஈடு இணை வேறு எங்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவ வாக்கு, அற்புதமான வாக்கு, கண்டத்திலே மணி திருநீலகண்டம், சிவமே மணி, அது சிந்தை வைத்த சிகாமணி என்று சொல்லக்கூடிய அற்புத ஒரு நிலை நமக்கு திருக்கழுகுன்ற திருப்பதிகம். அதை நாம ஐயாவாயால கேட்கணும். படித்து உணர வேண்டிய ஒரு நூல் இந்த நூல். எல்லா இளைஞர்களும் நம்ம அதை படிக்கணும். அந்த அம்மையார் வந்து இந்த இடத்துல நீங்களா படிச்சிட்டீங்க. நீங்க இந்த திருப்பாடலை பற்றி அம்மையார் எழுதுகின்ற குறிப்பு இவ்வளவு பொன்போல் பொதித்து வைக்கக்கூடிய அந்த குறிப்பாக அமைந்திருக்கு. சிந்தை வைத்த சிகாமணி அம்மையார் அவ்வளவு தூரம் ஆழ்ந்து திருவாசகத்திற்கு ஆங்கிலத்தில் இவ்வளவு நுணுக்கமாக உரை எழுத முடியுமா என்பதற்கான ஒரு வழிகோல் அமைக்கின்ற ஒரு நூலாக அந்த நூல் அம்மையார் நவரத்ன அம்மையாருடைய அந்த நூல் அமைந்திருப்பது நமக்கெல்லாம் செய்த தவ பயன். அந்த நூலை ஒவ்வொருவரும் நாம படிக்கணும். அப்படி படித்து நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்கின்ற ஒரு திருவடி குறிப்பினை வைத்து, சிந்தை வைத்த சிகாமணி என்கின்ற நிலையிலே விடம் மணி மிடற்றினர் மிளிர்வதோர் அறவர் வேறுமோர் சரிதையர் வேடமும் உடைய பெருமானுடைய கோலம் அவருடைய நெறி யாருக்கு தெரியும்? வேறுமோர் சரிதையர்னர் பெருமானுக்கு இந்த வழிதான் இப்படிதான் வருவார்னு யார் சொன்னார்? அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேன். வந்தாரு பெருமான் இப்படிதான் வந்த மாதிரி இருக்குது, எங்க போனாரு தெரியல, எந்த வேடம் கொண்டு வருவார்னு யாருக்குங்க தெரியும்? அதுதான் பெருமானுடைய தனித்தன்மை. விகிருதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஒரு இலக்கணம் உடையது சிவம். சிவத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்ன என்பதாக சொன்னால் விகிருதர் என்பதாக சொல்லக்கூடிய நிலை. ஏன் அது சிவத்திற்கு உரிய ஒரு தனி சிறப்பு என்பதாக சொன்னால், யார் ஒருவர் சிவமாக ஒரு பொருளை எண்ணுகின்றாலோ அந்த பொருளிலே அது தன் வடிவை கொண்டு சிவத்தை அங்கே வெளிப்படுத்துகின்ற காரணத்தினாலே அது விகிருதர் என்பதாகிய ஒரு நிலை. பையாவை நான் சிவமாக கருதி நான் வழிபட்டேன்னு சொன்னா அங்க சிவம் சத்தியமாக வெளிப்பாடு. அதுதான் கட்டும் தரியில மாடு கட்டுற தரியில வெளிப்படுகின்ற சிவம் ஏன் உயிரிலே உடலிலே வெளிப்பட்டு தோன்றாது? எதை ஒன்றை சிவமாக எண்ணி வழிபாடு செய்கின்றோமோ, முழுமையாக சிவத்தை அன்புடைய நிலையிலே இருந்து வழிபாடு செய்கின்றோமோ, அந்த பொருளிலே அந்த வடிவத்தை நீர் எவ்வாறு எந்த குடுவையிலே ஊற்றுகின்றோமோ அந்த உருவை நீர் கொள்ளுவதைப் போல சிவம் அந்தந்த ஆன்மாவிலே இருந்து அந்த உருவை கொண்டு நமக்கு வழி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை அந்த சிவத்தினுடைய தனிப்பெரும் கருணை என்பதாகிய நிலையை எடுத்துச் சொல்லி வேடமும் உடைய பல இடங்களில் வேடத்தை பற்றி சொல்றார் பெருமான். திருஞான சம்பந்தர் அந்த வேடம் பற்றிய ஒரு அற்புதம் பல இடங்களிலே உண்டு. அடிகள் வேடங்களே என்பதாக ஒரு இடத்திலே
திருந்து தேவன்குடி, திருந்து தேவன்குடியிலே சொல்லுவார். அப்படி ரொம்ப அற்புதமாக பெருமானுடைய திருவேடத்தை பற்றி சொல்லுகின்ற நிலை, வடமுலை அயலென கருங்குறுந்தேறி வாழையின் தீங்கனி வாழ்ந்து தேனட்டும் இடமுலை அறிவையர் எழுதிகள் சாரல் இடைச்சூரம் மேவிய இவர் வண்ணம் என்னை. அங்கே இருக்கக்கூடிய பெண்களினுடைய அழகு சிவத்தினுடைய அழகை பிரதிபலிக்கின்றதாம். அங்கே இங்க பாத்தீங்கன்னா ஆண்களை பற்றி சொல்ல மாட்டார் ஞானசம்பந்தர், பெண்களினுடைய சிறப்பு தான் சொல்லுவார். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுதும் திருக்கோயிலே வழிபாடு செய்கின்ற பொழுதும் பெண்களினுடைய சிறப்பினையும் பெண்களுடைய அந்த வளத்தையும் அவருடைய சிறப்பையும் வழிபாட்ட சொன்னா போதும், அந்த ஊர் சிறப்பு அவர்கள் மூலமாக வெளிப்படும். அவ்வளவுதான். ஆண்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற தனி நிலையில் இல்லாமல் பெண்களுடைய சிறப்பு, திருக்கோலக்கா மாதரார் குடைந்து ஆடுகின்ற பொய்கைன்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு தலத்திலே அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த பெண்களினுடைய அந்த அழகானது சிவத்தினுடைய அழகை பிரதிபலிக்கின்றது என்பதை காட்டும் ஒரு அற்புத நிலையிலே நான்காவது திருப்பாடலை அமைத்து ஐந்தாவது திருப்பாடல் நிழல் திகழ் மழுவினர் அழல் திகழ் நிறத்தர் என்பதாக சிவத்தை அற்புதமாக சொல்லுவார். பெருமானுக்கு கொன்றை அந்த மாலை, கொன்றை எல்லா இடங்களிலேயும் பெருமானுக்கு மாலையாக இருக்கும். பெருமானுக்கு கன்னி என்று சொல்லக்கூடிய அந்த முடியிலே சடாமுடியிலே சூடியிருப்பார். அப்படி சடாமுடியிலே சூடியிருக்கின்ற அந்த கொன்றையினுடைய நறுமணத்தை உணர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். கடி கமல் கொன்றை, கடி என்பது நறுமணம். அப்படி அந்த நறுமணம் உடைய அந்த சடை, அந்த சடையிலிருந்து நறுமணம் வருமா, கொன்றை பூவினுடைய நறுமணம். கன்னியர் வளர்மதி கதிர்விட கங்கை நீர் கொண்ட சடையினர் விடை உயர் கொடியர், பெருமானுடைய அந்த கொடி விடை ரிஷபக்கொடி. நிழல் திகழ் மழுவினர், மழு என்பது நிழல் என்பது இங்கே ஒளியை குறிக்கும், நிழல் என்பது ஒளி என்ற பொருளை குறிக்கின்ற ஒரு இடம் இது, அது நீங்க குறிப்பா வச்சுக்கணும். நிழல் என்பது ஒளி. இங்கே நிழல் திகழ் மழுவினர் என்பதாக சொன்னால் ஒளியை உடைய மழுவினை உடையவர் பெருமான். அந்த ஒளியானது மழு என்று சொல்லக்கூடிய அதுல இருந்து ஒளி வரும், அது வந்து அவிரோத ஞான சுடர் வடிவாள் என்பதாக சொல்லுவார்.
அவிரோத ஞான சுடர் வடிவாள்
கொண்டாயடா என் சற்றே என் கைக்கு எட்டவேன்னு கந்தரலகாரத்துல யமனுக்கு சவால் விடுவார். அவிரோத ஞான சுடர் வடி வாழ், விரோத ஞானம் அவிரோத ஞானம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே அற்புதமான சைவ சித்தாந்த கருத்தை வைத்து சொல்லுவார் அந்த பாடல் கந்தரலகாரம். அப்படி அழல் திகழ் நிறத்தர், பெருமானுடைய மேனி என்ன நிறம், அப்படி அழல் போன்ற அந்த, ஏன்னா திடைச்சுரத்திலே அந்த பெருமானுக்கு அந்த அழல் மேனியத்தான் முதல்ல பெருமான்
பெருமான் அங்கே பார்த்து இவர் வண்ணம் என்ன என்பதாக கண்டார். புதமும் சீர்கொண்ட மென்சிறை வண்டுபன் செய்யும் செழும்புணல் அலையன செங்குலை வாழ் ஏர்கொண்ட பலவினோடு எழுந்திகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்ன என்பதாக கேட்டு அமைந்த திருப்பாடல் ஐந்தாவது திருப்பாடல். நிழல் பற்றி என்ன சொன்னீங்க?
நிழல்திகள் மழுவுனே சொல்லிட்டு திருமுறையில இன்னொரு இடத்துல தெரியுது.
திருவாசகம் அப்படின்னு
சொல்லிட்டு கேட்டா, ஆனா கண்டிப்பா இன்னொரு இடத்துல திருமுறையில நிழல்திகள் நிழல்திகள் நீரில்
ஹோம்வொர்க்கா கொடுத்துடலாம். நிழல்திகள் அப்படிங்கிற அது வந்து வான்மீகி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அவர் சர்ச் போட்டார்னா வந்துடும். அதனால அன்பர்கள் எல்லாம் நிழல்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய நிழல் என்பது ஒளியை குறிக்கின்ற சைவ சித்தாந்தத்திலேயும் சில இடங்கள்ல உண்டு. நிழல் என்பது ஒளியை குறிக்கும் இடங்கள் என்பதான் ஆறாவது திருப்பாடல். இதுதான் கூத்து என்று சொல்லக்கூடிய தரிசனத்தை அற்புதமாக அனுபவித்த இடம் ஆறாவது
திருப்பாடல்.
செய்தி காஞ்சிவாய் போரூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருப்போரூருக்கு சுந்தர பெருமான் போறார். தலபுராணம் வந்து இந்த செய்தியை சொல்லுகின்றது. பெரிய புராணத்தில் இல்ல, பெரிய புராணத்திலே சுந்தர பெருமான் வழிபாடு செய்ததை குறிப்பிடுகின்றது. ஆனால் புராண செய்தி ஒன்று உண்டு, அது போரூர் தலபுராணம் மிக அற்புதமாக சொல்லுகின்ற ஒரு செய்தி. சுந்தர பெருமான் இந்த போரூருக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே பொன் வேண்டி அங்கே சென்றார் என்ற குறிப்பு அங்கே கொடுக்கின்றார். திருப்போரூர் அவர் உள்ள போகின்ற பொழுது பொன் வேண்டி அங்கே செல்லுகின்றார். செல்லுகின்ற பொழுதே பதிகம் பாடியிருக்கிறார், பதிகம் கிடைக்கல.
திருப்போரூர் போகின்ற பொழுது எல்லையில இருந்து பெருமானை வழிபாடு செய்து அங்கே வழிபாடு செய்து பதிகத்தை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. பதிகம் ரெடியா இருக்கு, போய் என்ன பண்ணணும், கொடுத்துட்டு குடுப்பா பொண்ணு வாங்கிட்டு வரணும். மேலை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்து இயற்றுகின்ற பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா, பொண்ணு பொருள்லாம் அங்க வாங்க முடியாது, அவரால் கொடுக்கவும் முடியாது. இத தெரியும் அவருக்கு, இந்த இடத்துல எல்லாம் கொடுக்கலாம், ஆனா இந்த இடத்துல பொண்ணு கொடுக்கறதுங்கிறது அவரால் முடியாது. அங்கே முத்தி மட்டும்தான் அங்க கொடுப்பாரு, நீ வந்தா முத்திய வாங்கிட்டு போ, ஆனா இந்த பொண்ணு கேட்டு பொருள் கேட்டெல்லாம் இங்க வராத. ஆக முத்தியை தடுகின்ற தலமாக இருப்பதனால பெருமான் பார்த்தா சுந்தரர் பதிய வேற பாடி வச்சுட்டாரு. இப்ப இவர் வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டு பொண்ணை வாங்கறதுக்காக கேப்பான், நம்மளால கொடுக்க முடியாது. ஆகவே என்ன பண்ணாரா, அம்மாவை வந்து நைஸா கண்ணடிச்சாரு, வரா பதிகத்தை வேற பாடிட்டான், இப்ப நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து வா அப்படின்னு சொல்லி அம்மையை தடைய அழைத்து கொண்டு உழவனும் உழத்தியுமாக ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க வயல்ல வேலை செய்ய. போகும்போது நந்திக்கு ஆர்டர், முக்கியமா நந்திக்கு அவர் வந்து ஆர்டர் சொல்லிட்டு போவார். நந்திக்கு தான் எப்பவுமே ஆர்டர் எக்ஸிகியூஷன் பவர் அவர்கிட்ட தான் இருக்கும். யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது மன்மதனை தவிர அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னா வரப்போறா எல்லாம் தெரியும் அவருக்கு, நமக்குதான் வந்து என்ன நெக்ஸ்ட் அப்படிங்கறது நமக்கு தான் தெரியாது. அவரு ஏற்கனவே இது நடக்க போறதுன்னு தெரியும். அதனால நந்திக்கு அங்க சொன்னாராம், தைலாயத்துல ஆர்டர் கொடுத்தாரு நந்தியம் பெருமானுக்கு, யார் வந்தாலும் உள்ள விடாதன்னு. மன்மதனை மட்டும் உள்ள விடு, எக்ஸப்ஷன். இவருக்கு புரியல நந்தியம் பெருமாள், இந்த மன்மதனை மட்டும் விடுங்கிறாரு அப்படின்னு அப்புறம் புரிஞ்சது. அது மாதிரி திருப்போரூர் நந்திய பெருமானுக்கு ஆர்டர் சொல்றாரு, சுந்தரர் வரா தேடுவான், வந்துட்டு கடைசியில யார்கிட்ட கேப்பான், உன்னத்தான் கேப்பான், நான் இங்க இந்த மாதிரி போயிருக்கிற விஷயத்த சொல்லக்கூடாது நந்திய பெருமான்ட்ட சொல்லிட்டாரு. நீ பாட்டுக்கு அங்கங்கன்னு போட்டு விட்டுறாரு, கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு போயிட்டார். சுந்தர பெருமான் பதிகத்தோட வந்துட்டார், பெருமானை பார்த்து வணங்கி பதிகத்தை ஒப்படைச்சு பொண்ணு வாங்கலான்னு வந்து உள்ள பார்த்தா ஆல் எஸ்கேப்டு. எஸ்கேப்டுனா எப்படி, ஃபுல்லா தொடச்சிட்டு போயிருக்கிறாரு. எங்கேயுமே அவரு அம்மாவும் இல்ல அவரும் இல்ல, வீடு பூட்டி இருக்கு. உண்மையிலே வீடு பூட்டி இருக்கா இல்லையான்னு சுந்தர பெருமான் தான் தெரியும். கோயில் திறந்திருந்தா மட்டும் பத்தாது, உள்ள இருக்கிற பெருமான் அங்கே விளக்கமாக இருக்கிறாரா என்பதை நமக்கு தெரியும். மகிழ மரத்தடியில் இருக்கிறாரா, மூலத்தானத்தில் இருக்கிறாரா, யாருக்கு இங்க தெரியும், சுந்தர பெருமான் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவர் எங்க தொங்கிட்டு இருக்கிறார். புளிய மரத்தில் இருக்கிறாரா, மூலத்தானத்தில் இருக்கிறார், யாருக்கு தெரியும், சுந்தர பெருமான் அப்படியே அவருக்கு தான் இவருக்கு இவருடைய வேற போட்ஸ், சிவபெருமானுடைய வேற போட்ஸ் முழுக்க தெரிந்த ஒரே நபர் சுந்தர பெருமான் மட்டும்தான். அந்த பதிகத்திலிருந்து நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம், சுந்தர பெருமான் இடத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற குறிப்புகள் இவையெல்லாம். பார்த்தாரு இல்ல, கோயில் முழுக்க சுத்துறாரு, இங்க எங்கேயாவது மரத்துல இருக்கிறாரா, அந்த பக்கம் இருக்கிறாரா, இந்த பக்கம் இருக்கிறாரா, இங்க எங்கேயாவது ஈவினிங் வாக் போயிருக்கிறாரா அம்மையா கூட்டிட்டு அப்படி எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் பார்த்தாரு, வரல. சரி எங்க வந்தாரு, கடைசியில நந்தியம் பெருமான்ட்ட. அவருக்கு தெரியாம இவரு எந்த காரியமும் பண்ண முடியாது, இவருக்கு தெரியாம எதுவும் இருக்காது. சோ நந்தியம் பெருமான் வந்துட்டாரு. நந்தியம் பெருமானுக்கு இப்ப தட 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 தடங்குது. இந்த பக்கம் சுந்தரர், அந்த பக்கம் பெருமானுடைய கட்டளை. வந்து நிக்கிறார் நந்தியம் பெருமான் கேக்குறாரு, எங்க அப்பாவும் அம்மாவும் கேக்குறாரு, எங்க போனாங்க அப்படின்னு. இப்ப என்னங்க சொல்ல முடியும், இங்கதான் போயிருக்கிறாங்க, இப்படிதான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆபத்து சிவபெருமான் மாட்டிக்கணும். இப்ப சுந்தரர்கிட்ட வந்துட்டு பொய்யும் சொல்ல முடியாது, நெருக்கமான அடியார் பார்த்தாரு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் எந்த பக்கமா போனாங்களோ அந்த பக்கம் அப்படி தலைய காமிச்சு அப்படி விட்டாரு. சுந்தரருக்கு கோடு போட்டா ரோடு போடுவாரு, சும்மா பார்வை தானே. அந்த பக்கம் மேல மலர் பறிக்க தானே போனாரு, ரெண்டு பெண்கள் அங்க மேல இருந்தாங்க, அந்த ரெண்டு பெண்களை என்ன ஒரே பார்வையில ரெண்டு பேரையும் செட் பண்ணிட்டேன், இங்க ஒரு பார்வை அப்படி பார்த்தா போதும் அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு, இங்கதானே போயிருக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த திசை நோக்கி கரெக்டா போறாரு. எந்த நந்தியினுடைய பார்வை எங்க இருக்கிறதோ அந்த திசை நோக்கி போறார். போனா அம்மாவும் அப்பாவும் வேற வேடத்துல இருந்தா என்ன குடிச்சுட்டாரு, இங்கதான் இருக்கிறீங்களா. பிடிச்ச உடனே அவரு சொன்னாரா, நான் வந்து இந்த தளத்துல பொண்ணு கொடுக்க முடியாது, நீ உனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த தளத்துல என்னால கொடுக்க முடியாது, நீ வேணா பக்கத்துல இருக்கிற அவினாசிக்கு வா, அவினாசில நான் உனக்கு பதிய இதே எனக்கு கொடு திருப்பி, நீ வேற ஏதாவது புதுசா பாட வேணாம், இதே பதியத்தை நான் அங்க எடுத்துக்கிட்டு நான் கொடுத்துறேன்ப்பா பொண்ணு, நீ அங்க வானாரா. அவினாசிக்கு எல்லாம் வந்து எனக்கு இங்க வந்து நான் இங்க பதியம் பண்ண, அவினாசிக்கு வான்னு என்ன சொல்றது, இங்க வந்து நான் இப்ப இதுவே அப்பர் பெருமானா இருந்தா ஏசிருப்பாரு, நீ இங்க இல்லப்பா உனக்கு திருவடி இது அங்க வானா, இவரும் லொங்கு லொங்கு லொங்குன்னு அங்க வந்துட்டு சுந்தர பெருமான்ட்ட இந்த இந்த வேலை எல்லாம் நடக்காது, நீ என்ன அங்க வரது, இங்க வாது நீ குடு, நீ இங்க வா. வந்தோண்டர் பெருமானிடத்துல அப்படி ஒரு
நிலை. சொன்னாரு இங்கேயே கொடுன்னு, முடியாது என்ன கொடுத்துதான் ஆகணும்னு. என்ன பண்றதுன்னு பெருமானுக்கு புரியல, எப்படி இதை செட்டரேட் பண்றது இந்த டீல. என்ன பண்ணாரு, சரி பதியம் பாண்டியா, ஆமா பதியம் பாண்ட, இங்க வா அப்படின்னாரு. எங்க வந்தாரு, திருப்போரூருக்கு வந்தாரு. திருப்போரூருக்கு வந்து நீ இந்த பதியத்தை பாடு பாடினாரு. பதியம் பாடினார். இவர் பதியம் பாட பாட பெருமான் அங்க அற்புதமா ஆடுறாரு. திருப்போரூர்ல பெருமானுடைய அந்த நடன தரிசனம் அற்புதமான தரிசனம். இவர் பாடுறாரு ஆடுறாரு பாடுறாரு ஆடுறாரு, முடிஞ்சு போச்சு. சுந்தர பெருமான் முடிச்சாரு. சுவாமி பொண்ணு எங்க, என்ன பண்ண, நீ பாடின, நான் ஆடினேன், பாடினதுக்கு ஆடினது சரியா போச்சு, ஓவர். எப்படி டீல் கம்ப்ளீட் பண்ற பாருங்க பெருமான். அதுவும் சுந்தர பெருமான் இடத்துல பாடினதுக்கு ஆடினது சரியா போச்சுன்னு சொல்லி அங்கேயே டீல க்ளோஸ் பண்ணிட்டாராம். க்ளோஸ் பண்ணிட்டு சுந்தர பெருமானும் சரி ரைட், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா சிவபெருமான் வந்தாரா, நந்திக்கிட்ட நான் தான் சொன்னேன் போகும்போது, என்ன காட்டி கொடுக்காத இந்த போயிருக்கிறோன்ற. இந்த யாரு சொல்ல சொன்னது, அந்தே பெருமான் சொன்னாரா அந்த இடத்துல சொல்றாரா, அவரு சிவன பெருமானாகி உன்னை வந்து நான் பகைச்சுக்கிட்டேன், உனக்கு நான் பிழை செய்தேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்வன், நீ மேக்சிமம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு. என்ன உனக்கு ஒரு பிறவி கொடுத்து சிவபூஜை செஞ்சு மேல வான்னு சொல்லுவ, அவ்வளவுதான் நீ பண்ணுவ. உனக்கு பிழை செஞ்சா நான் மண்ணுலகத்துக்கு போய் ஒரு சிவபூஜை செஞ்சு நான் வந்துடலாம். அடியாராகிய சுந்தரனுக்கு நான் பிழை செஞ்சா தீர்வு ஒன்னாலேயே கொடுக்க முடியாதேன்னாராம். சிவத்திற்கு பிழை செய்யலாம், சிவத்தினுடைய அடியாருக்கு பிழை செய்தால் கிடையாது, அதுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லையே, நீயே சொல்லுனாராம். சிவத்திற்கு பிழை செய்கின்ற நிலைக்கு சிவபூஜை செஞ்சா நான் பழிச்சுக்குவேன், ஆனா சிவனுடைய அடியார்களுக்கு நான் பிழை செய்தேன் என்பதாக சொன்னால் அதற்கு தீர்வே இல்லை என்பது உன்னால முடிஞ்சது தானே, நீ வந்து அதுக்கு சொல்லு அப்படின்னாரா. மாமாமா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, எப்படி இருந்தாலும் நீ என்ன காமிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி தலையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சாராம். ஒரு கொட்டோட நந்திய பெருமான் தப்பிச்சாரு. அப்படி பேரூர் புராணம் அங்கே சொல்லுகின்றது. இந்த அற்புதமான இந்த வரலாறு மூன்று செய்திகளை நமக்கு வாழ்வியர் குறிக்கோளாக அமைத்துக் கொடுக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மூன்று செய்திகள் என்ன என்பதை நீங்க மனதில ரொம்ப ஆழமாக பதிவு செய்து கொள்ளும். ஒன்று, கொங்கு நாட்டு தலங்களிலே இந்த மேலை சிதம்பரம், இது கீழே சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய தில்லை, அங்கே தில்லையிலே அங்கேயும் நடனம் ஆடியது. இங்கே மேலை சிதம்பரம் ஆகிய மேலை சிதம்பரம் என்பது இந்த திருப்போரூர், இங்கேயும் நடனமானது மிகச்சிறப்பாக விளங்குகின்றது. பெருமானிடத்திலே செல்லுகின்ற பொழுது பொன்னை வேண்டியோ பொருளை வேண்டியோ போக வேண்டியோ செல்லக்கூடாது. பெருமானிடத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது இறைவனிடத்திலே அவனுடைய இன்பத்தை நாடி செல்ல வேண்டும். பொன்னை போகத்தை பொருளை வேண்டி சென்றால் பெருமான் இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவார். பேரூரா மட்டும் இருந்தாலும் இல்ல, நீங்க வேற சில பேர் லிஸ்ட் எடுத்துட்டு போவோம், இவ்வளவு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போய் பெருமானிடத்தில வைத்து மீண்டும் பிறவியை வாங்கி கொண்டு போகின்ற நிலை இல்லாமல் சிவத்திடத்திலே போகின்ற பொழுது சிவத்தினிடத்திலே முக்தியை வேண்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குறிப்பினை அங்கே அந்த போரூர் தலைமுறான நமக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது, ஆண்டவனிடம் பிழை செய்தாலும் மன்னிப்பு உண்டு, ஆனால் அடியார்களிடத்திலே பிழை செய்பவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்பது சத்தியமான உண்மையான வாக்காக அமைகிறது. திருமூலர் இதற்கு அற்புதமாக சொல்லுகின்றார். திருமூலர் அடியார்களுக்கு பிழை செய்யக்கூடாது என்பது. மூன்றாவது நிலை, முதல் நிலையிலேயே ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால், இறைவனும் இறைவியும் ரெண்டு பேரும் அந்த உழவனும் உழத்தியுமா போயிட்டாங்க. முத்தி என்று சொல்லக்கூடிய முத்தியை நாம் கொடுக்க இயலவில்லை என்பதாக, பொன்னையும் பொருளையும் கொடுக்க இயலவில்லை என்பதாக சொல்லி ரெண்டு பேரும் உழவனும் உழத்தியுமாக போவது எதை குறிக்கிறது என்பதாக சொன்னால், ஆன்மாக்களாகிய நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் யார் எந்த இடத்திலே தொண்டு செய்கிறார்களோ அந்த இடத்திலே இறைவனும் தானும் வந்து இறங்கி வந்து தொண்டு செய்கின்றான் என்பது தத்துவம். எங்கே நீங்க தொண்டு செய்ய போயிட்டாலோ அந்த தொண்டிலே இறைவனும் அங்கே அவன் பங்கு கொள்ளுகின்றான். இறைவன் முதலாளியாக இருக்க விரும்பவில்லை, இறைவன் தொண்டனாகத்தான் இருக்க விரும்பும். அப்ப தொண்டு செய்கின்ற பொழுது உங்களுக்கு பலன் இரண்டாக அமையும். யார் ஒருவர் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பலன் ரெண்டு அமையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தொண்டு செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த தொண்டினுடைய பலன் போகும். இரண்டாவது, இறைவனும் கூட இருந்து தொண்டு செய்கின்றாலே அவன் பலனை எடுத்துக்க முடியாது, உங்களுக்கு சேர்த்துருவார். அப்ப பலன் இரண்டாக அமையும் தொண்டு செய்கின்ற இடத்திலே என்பதை காட்டுவதற்காகவே இறைவனும் இறைவியும் தொண்டு செய்வதற்காக களத்திலே இறங்கி பூமியாகி இதை பொன்விளையும் பூமியாக நாங்கள் மாற்றித் தருகிறோம், தொண்டை செய்யுங்கள் உழவை செய்யுங்கள் என்பதாக காட்டிய ஒரு இடம் திருப்போரூர் ஆகிய மேலைச்சிவன். அதனால்தான் அவர் வந்துட்டார் இறங்கி. அப்படி இறைவனுடைய அந்த திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய திருக்கூத்தினை கண்டு எப்படி ஆரூரில் காட்டிலே பிறக்க முக்தியோ அதை போல இந்த மேலை சிதம்பரமாகிய இந்த திருப்போரிலே பிறக்கவும் முக்தியை அளிக்கக்கூடிய தலம் இது என்பதாகிய காட்டக்கூடிய இடம் இது. இதை கோயில் என்ற பதிகத்திலே 10வது திருப்பாடலிலே நம்முடைய சுந்தர பெருமான் தடுத்து ஆட்கொள்வான் தடுத்து ஆட்கொள்வான் என்கின்ற நிலையிலே, தடுத்து ஆட்கொள்ளுதல் என்பது திருமணத்திலே தடுத்தாட்கொன்ற நிலையிலே, தருமனார் தமர் செக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்ளுதல் என்கின்ற ஒவ்வொரு நிலையையும் வைத்து கடைசி திருப்பாடல் மிக அற்புதமாக சொல்லுவார். அது வேலை சிதம்பரத்தையும் கீழே சிதம்பரத்தையும் இணைத்து சொன்ன திருப்பாடல் அந்த சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருப்பாடல். மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்பதாகிய பாடல்ல 10வது திருப்பாடல் மிக அற்புதமான பாடல், முதல் பதிகமாவே இருக்கும். கோயில் பதிகம்
இன்னொரு செய்தியாக இந்த புளிய மரம் எதிரில் ஒண்ணு சரி போது கோயில் அந்த மரத்துல அந்த புளிய மரத்துலேருந்து விழுகிற படத்துலேருந்து திரும்ப செடி முளைக்கணும், முத்தி மரம்
மரத்துக்கு முத்தி
மரம் வந்து அதுலேருந்து விழுகிற கனி வந்து புளிய மரம் திரும்ப செடி முளைக்கிறது இல்ல எதிரில் கோவில் கோபுரத்து எதிரில இருக்கு
சிறப்பு பாருங்க. அதனாலதான் ஆரூரையும் இதுல இணைப்பாரு, ஆரூரில் பிறக்க முத்தி. அதனாலதான் இந்த திருப்பாடல பாத்தீங்கன்னா கடைசி பாடல் ஏன் எடுத்தோம்னு ஆரூரும் இதுல இணைந்திருக்கும். ஆரூர் கீழ சிதம்பரம் மேலை சிதம்பரம் எல்லாம் இணைந்த ஒரு இடம் இந்த 10வது திருப்பாடல் மிக அற்புதமான பாடல். ஆரூரும் அறவல்குள் உமை நங்கை அப்படின்ற
Oh,
ஆரூரன். திருக்கோயில்களிலே நடை சாற்றிய பிறகு அந்த சிவ கலையானது சென்று ஒடுங்குகின்ற இடம் தில்லை. தில்லையில போய் எல்லா சிவகலைகளும் போய் ஒடுங்கிடும். அதனாலதான் தில்லை என்பது நடை சாற்றிய பிறகு திருக்கோயில் ஏன் திறக்க கூடாதுன்னா அங்க சிவமானது இல்லை, அங்கிருந்து போயாச்சு. அப்படி எல்லாம் சென்று ஒடுங்குகின்ற இடம் தில்லை. மீண்டும் அங்கு எங்கிருந்து தொடங்குகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூரில் இருந்து தொடங்கும். எல்லா சிவகலைகளும் பிறக்கின்ற இடம் எது என்பதாக சொன்னால் சிவகலைகள் எங்கே, திருவாரூருக்கும் தில்லைக்கும் இதுதான் கனெக்ஷன். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்து தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையை தொடங்குகின்ற பொழுது இந்த கனெக்டிவிட்டியை புடிச்சிருவார். அப்படி திருவாரூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாரூரிலே பிறக்க முக்தி என்பதை போல இந்த திருப்பேரூர் என்று சொல்லக்கூடிய இந்த பேரூரிலே இங்கேயும் பிறக்க முக்தி தரும் தலமாக இது விளங்குகின்றது. பெருமானிடத்தில் இங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா முக்தியை கொடுக்கின்ற தலமாக இது விளங்கும் என்பதை சொல்லி அங்கே அவர் ஆடுகின்ற அந்த செய்தியை மிக அற்புதமாக திருப்பேரூரிலே அவர் ஆடுகின்ற செய்தியை சுந்தரர் காட்டிய நிலையையும் திருக்கோயில் புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாம் அன்றே என்பதாக பெருமானுடைய அந்த திரு நடனத்தினுடைய சிறப்பையும் பேயுடன் ஆடுவர் பெரியவர் பெருமான் என்கின்ற அந்த நிலையையும் கோடல்கள் முழுகுவ தும்பி என்பதாக சொல்லி தேன் கோடல் என்று சொல்லக்கூடிய அந்த மலர்ல இருந்து தேன் அப்படியே வழியுது. இது உண்ண போன அந்த தும்பியானது அதிலேயே அப்படியே முழுகிடுச்சான். தேன்ல முழுகின மாதிரி இந்த இடைச்சுரத்து பெருமானுடைய சிவானந்த தேனிலே ஆன்மாவானது முழுகி இன்பத்தை அடைய வேண்டும் என்ற சிவ தேனாக விளங்குகின்ற பெருமானுடைய அந்த இடைச்சுரத்து பெருமானுடைய அந்த பெருமையை சிறப்பை இயற்கையிலே வைத்து காட்டுகின்றார் ஞானசம்பந்தர் என்பதாக அமைத்து ஏழாவது திருப்பாடல் நாம் சொல்லிக்கலாம். திருவடியில ரெண்டு கடல் என்பது இருக்கின்ற திருவடி, சிலம்பு இருக்கிற திருவடி. கடல் இருக்கிற திருவடி எது சொல்லுங்க? கரெக்டா தான் சொன்னீங்க, ஊன்றிய திருவடி. ஊன்றிய திருவடியில கடல் இருக்கும். மணிவாசக பெருமான் கடல் சிவபுராணத்துல சொல்லுவார் பூங்கடல்கள் அப்படின்னு. பூங்கடல்கள் அவையல்லாது எவையாதும் புகழ். கடல் என்பது ஊன்றிய திருவடி. சிலம்பு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா தூக்கிய திருவடியில சிலம்பு. தூக்கிய திருவடியிலே சிலம்பு அமைந்தது திரு உந்தியார்ல மிக அற்புதமாக. கடல் என்று சொல்லக்கூடிய கடலிலே இருந்து ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளி வரும். தூக்கிய திருவடி என்று சொல்லக்கூடிய தூக்கிய திருவடி சிலம்பிலே இருந்து ஓசை வரும். இது ஒளி. கடல் என்பது ஒளி. தூக்கிய திருவடி சிலம்பிலே இருந்து வருவது ஓசை. ஒளி என்பது
சுத்தம் செய்வது ஒலி சவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை நல்குவது. ஓசை என்பது அனுபவத்தை கொடுப்பது. அந்த திருவடியிலே ரெண்டு பேருக்கு தான் இடம் உண்டு. இறைவன் திருக்கூத்து ஆடுகின்ற பொழுது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அங்க இடம் கொடுத்திருக்கிறார். பக்கத்துல அம்மா எப்போ இருப்பாங்க அது உண்டு. ஆனா திருவடி கீழே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று காரைக்காலம், இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கிறார். யாரு யாரு? பெருமான் திருவடி கீழே இருந்து அந்த திருக்கூத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ரெண்டு பேர், காரைக்காலம் யார், இன்னொருத்தர் பதஞ்சலி வியாக்கிரபாதர். அவங்க பாக்குறதுக்காக தான் அந்த நடனமே, பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காகத்தான் நடனமே ஆரம்பிச்சாரு. ஆனா அனுபவம் என்பது பார்க்கின்ற நிலையிலே அவர்கள் நடனம் கேட்டு அனுபவிச்சாங்க, ரைட்டு. ஆனா அது திருவடி கீழே எப்பொழுதும் இருக்கின்ற நிலை. இன்னைக்கு வந்துட்டு திரு நடராஜர் கீழே இவங்க ரெண்டு பேரும் இருந்தே ஆக வேண்டும். நடராஜர் இவங்க இல்லனா நடராஜர் நடராஜர் தான் மணிவாசகர். காரைக்கால் அம்மையாருக்கும் மணிவாசகருக்கும் மட்டுமே கிடைத்த அற்புத அனுபவம் இந்த ஆடுகின்ற சேவடி கீழ் ஆடுகின்ற அனுபவம். இந்த ரெண்டு இன்னொரு சிறப்பு, இன்னொரு ஒரு நுணுக்கம் சொல்றேன், ஆனா அடுத்த வகுப்புல நம்ம விரிவா பார்க்கலாம். அம்மையார் அனுபவித்ததற்கும் மணிவாசக பெருமான் அனுபவித்ததற்கும் வேறுபாடு உண்டு. ஆடுகின்ற சேவடி கீழே இருக்கின்ற காரைக்கால் அம்மையார் இருந்து அனுபவிப்பவர், இருப்பார், உட்கார்ந்திருப்பார். ஆனால் மணிவாசக பெருமான் இருந்து அனுபவிக்கவில்லை. மணிவாசக பெருமான் கூடவே சேர்ந்து ஆடி அனுபவிப்பவர். அதனால திருவாசகம் இன்னும் நமக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்திற்கு ஏன் ஒரு அந்த ஒளிக்குறிப்பிலே நமக்கு அந்த ஒரு ஆற்றல் வாய்ந்ததா இருக்குன்னா, அதாவது வள்ளல் பெருமான் சொல்றார், ஆடுகின்ற சேவடிக்கு ஆடுகின்ற ஆடுகின்ற ஆரமுது. இங்க உட்கார்ந்து கொண்டு அம்மையார் முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. ஆனால் மணிவாசக பெருமான் ஆடுறார். அந்த ஆட்டத்தை இந்த ஆட்டமும் ரெண்டு சேர்ந்து மணிவாசக பெருமான் உடனாக இருந்து ஆடி அனுபவித்த நிலை. அப்படி ஆடுவார், ஆடுவர், பாடுவர் ஆரணங்கு உடைய பெருமானுடைய அந்த சிறப்பு, பெருமானுடைய அந்த நிலை ஆடுவார், பாடுவார், ஆரணங்கு என்பதாக சொன்னால் அந்த அழகுக்கு இணை வேற அழகு இல்லை. அப்படிப்பட்ட அழகு, அப்படிப்பட்ட அந்த நடனம். இந்த நடனத்தினுடைய குறிப்பும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். திருவருள் பயன் தானே இன்னைக்கு இருந்ததா இன்னைக்கு உண்மை விளக்கம். அப்படி உண்மை விளக்கத்திலையும் அற்புதமாக அந்த பறையிடமாக கொண்டு ஆடுகின்ற குறிப்பையும் சொல்வார். அது நாதாந்த நடனம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த நடனம். அப்படி ஊன நடனம், ஞான நடனம், ரெண்டு நடனம் உண்டு. ஊன நடனம் நமசிவாய, ஞான நடனம் சிவாய நம. இந்த ரெண்டுத்தையும் கடந்த ஒரு அனுபவ நடனம் உண்டு. அதற்கு நாதாந்த நடனம் அல்லது ஆனந்த நடனம் என்று பேர். ஊன நடனம், ஞான நடனம் ரெண்டு. ஆனா ரெண்டுத்தையும் கடந்த ஒன்றாக இருப்பது நாதாந்த நடனமாகிய ஆனந்த நடனம். இதைத்தான் திருவருள் பயனிலே மிக அற்புதமாக தான் நடுவே நாடு என்பதாக, ஊன நடனம் ஒருபால், ஞான நடனம் ஒருபால், இரண்டிற்கும் இடையிலே தான் நடுவே நாடு என்பதாக குறிப்பிட்ட அந்த அனுபவத்தையும் நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி, கடல் மன்கு காலினர் வேலினர், வேல் என்பது மூவிலை வேலாக விளங்கக்கூடிய பெருமானிடத்திலே வளங்கக்கூடிய அந்த நிலையும், நூலர் கவர் தலை அரவு, அந்த அரவு ஐந்தலை நாகம், ஐந்து தலையுடைய நாகத்தோடு வரலாம். கவர்தலை அரவோடு கண்டியும் பூன்பர், கண்டி என்பது உருத்திராக்கம், உருத்திராக்கத்தை பூண்டு அடல் மல்கும் எரியோடும் அணிமழு வேந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்கு உடையர் என்பதாக ஒரு அற்புதத்தை சொல்லி, எட்டாவது பாடல நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் வேறுமோர் சரிதையர் வேடமும் உடையர் என்ற குறிப்பு முன்னாடியே வந்திருக்கும். அதே குறிப்பு இங்கேயும் இந்த எட்டாவது பாடல சொல்லியிருப்பார். மீண்டும் இந்த பாடல் ஒன்பதாவது பாடல் பலி ஏந்து வருகின்ற அந்த பிச்சாடனனுடைய சிறப்பை புகழ் அல்லது பழியிலர் என்பதாக காட்டுகின்ற ஒன்பதாவது பாடல். பத்து அன்புடை அடியவர்க்கு அணியர், யார் அன்பு செய்கின்றார்களோ சிவம் அண்மையிலே நின்று அவர்களுக்கு அருள் பாலிக்கும் என்கின்ற அந்த சிறப்பையும், மடைச்சுரம் சடைச்சுரம் புடைச்சுரம் இடைச்சுரம், நான்கு சுரத்தை சொல்லியிருப்பார். மடைச்சுரம் மடைவழி, சடைச்சுரம் சடையாகிய சுரம் என்பது இங்கே காடு, சடையாகிய சுரம் அந்த சுரத்திற்கு நான்கு பொருள் சொன்னேன், அந்த நான்கு பொருள் இதுல சொல்லியிருப்பார். மடைச்சுரம் மடையாகிய வழியிலே கயல் மீன்கள், சடைச்சுரமாகிய காடு, புடைச்சுரம் என்பது சுரம் என்கிறது புடை என்பது நடுவிலே, சுரம் என்பது வெற்றிடம், ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுவிலே வெற்றிடமாக விளங்குகின்ற இடத்திலே இவைகள் எல்லாம் உண்டு என்ற சுரம் என்பது வெற்றிடத்தையும், இடைச்சுரம் என்கின்ற அந்த இடைச்சுரமாகிய அந்த அனுபவத்தை மிக அற்புதமாக அனுபவித்து ஞானசம்பந்த பெருமான் அந்த திருக்கடை காப்பிலே அமைத்தார் என்பதாக சொல்லி, இன்று அற்புதமாக அந்த உழவாரப்பணி குறிப்பிட்ட திருக்கோயிலே நடைபெறும்.
இல்லாவிட்டாலும் நம்முடைய குணசீலனையா அவர்களுடைய சபை சைவ சித்தாந்த பால்ய சபை மிக அற்புதமாக 1908 தோன்றிய சபையாக விளங்கியது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலை. அது 2008 100 கடந்த அந்த சபையாக அது அமைந்திருக்கிறது என்பதாகிய ஒரு குறிப்பும் ஐயாவின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அந்த சபையிலே நாம் தொண்டு செய்வது ஒரு மிக அற்புதமான ஒரு பணி என்பதாக பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாகவும் கருவி தொண்டு செய்து வந்த அத்துணை அடியார்களுடைய திருவடிகளையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி.